الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى رواه الامام البخاري في صحيحه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்ததன் பின்னால் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயந்த அல் அஸ்ஹாபுகள் தாபீங்கள் தபா தாபீங்கள் கியாம வரி வந்தும் பின்பற்றக்கூடிய அனைத்து நெல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இர்த்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் மனிதர்மை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணிதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி ஆரம்பமாக இணைக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். மீதான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹான வ தஆலா எம் அனைவர்களுக்கும் புனிதமான தீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அருளியிருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். இதில் மனிதர்களுடைய அனைத்து துறைகளுக்கும் மிக தெளிவாக மிக விரிவாக மிக ஆழமாக வழிகாட்டிருக்கிறது. அது பொருளீட்டல் சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், அல்லது செலவழிக்கக்கூடிய வழிகளாக இருக்கலாம், அல்லது அன்பளிப்பு செய்யக்கூடிய முறைகளாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது கடனுதவி செய்யக்கூடிய அம்சமாக இருக்கலாம், அல்லது செல்வ பங்கீடுகளாக இருக்கலாம். இவ்வாறு வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் இஸ்லாம் மிக ஆழமாக மிக விரிவாக எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்று எனது ஹுதுபா பிரசங்கத்தில் உங்களுக்கு முன் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அனந்தர சொத்தினுடைய பாடம். எனவே அந்த அனந்தர சொத்து சம்பந்தமான சில விடயங்களை உங்களுடன் இந்த ஹுத்வா பிரசங்கத்தில் பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த அனந்தர சொத்தினுடைய அம்சமாகிறது. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொருவர்களும் அவரவர்களுக்கு தோதுவான சில முறைகளை கடைபிடித்திருக்கிறார்கள். ரோமர்களாக இருந்தவர்களும் அவர்களுக்கு இடையில் ஒரு முறையை கடைபிடித்தார்கள். யூதர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு இடையிலும் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்தவருடைய சொத்துக்களை பங்கு பிரிப்பதற்காக அவர்களும் ஒரு முறையை கடைபிடித்திருந்தார்கள். தந்தை வஃபாத் ஆகிவிட்டால் மூத்த மகனுக்கு மாத்திரம் அவர்கள் இளைய மகனை விட இரண்டு மடங்கு கொடுக்கக்கூடிய முறையை அவர்கள் கடைபிடித்தார்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அனந்தர சொத்து கொடுப்பதில்லை. இவ்வாறு யாருமே இல்லை, அனந்தரக்காரராக இருக்கக்கூடியவர்களில் ஆண்கள் இல்லை என்றால் மகளின் மகனுக்கு அவர்கள் அனந்தர சொத்து கொடுக்கக்கூடிய முறை இருந்தது. அவர்களும் இல்லாத பட்சத்தில் அந்த மையத்தினுடைய தகப்பன் பாட்டனுக்கு அவர்கள் அனந்தரக்காரர்களாக ஆக்கக்கூடிய முறை
இது யூதர்களுடைய முறையாக இருந்திருக்கிறது. இதே போன்றுதான் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் வீரர்களாக பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மாத்திரம் அனந்தர சொத்து கொடுக்கக்கூடிய முறை இருந்தது. பலகீனர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், சிறார்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு யாருக்கும் அனந்தரம் கொடுக்காத ஒரு முறை ஜாஹிலியத்தில் காணப்பட்டது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையில்தான் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் இந்த மோசமான சமூக ரீதியான அநீதிக்கு எதிராக முதலாவது உலகத்தில் உலக வரலாற்றிலே அனந்தர சொத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களை அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான ஏராளமான விடயங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நேரடியாக குர்ஆனில் மிக தெளிவாக துல்லியமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உரையாடி இருக்கின்றான். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, பொதுவாக குர்ஆனில் தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், பொதுப்படியாகவும் சுருக்கமாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கூறியிருக்கின்றான். அவைகளுடைய முழு விளக்கங்களிலும் விளக்கங்களையும் அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அவைகளை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அனந்த ரசத்தினுடைய சட்டதிட்டங்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த நபிக்கும் அல்லாஹ் கையடிக்க விடவில்லை. அல்லாஹ் நேரடியாகவே அதனுடைய சட்டதிட்டங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் மிக விரிவாக மிக ஆழமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உரையாடி இருக்கின்றார். இதுவே அல்லாஹ் இந்த அனந்த ரசத்தை பற்றி குர்ஆனில் விரிவாக பேசியதே ஒரு ஆதாரமாக இந்த அனந்த ரசத்துக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் ஒப்பீடு ரீதியாக விளங்கிக் கொள்ள முடியும். மீனான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த அனந்த ரசத்தினுடைய சட்டதிட்டங்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரம் ஃபரீலத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நிர்ணயம் செய்யப்பட்ட வரையறைகள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எவ்வாறு தொழுகை கடமையாக இருக்கிறதோ இந்த தொழுகையினுடைய ரகாத்துகளை கியாம நாள் வரைக்கும் நுஹர் நாலு தான், அசர் நாலு தான், மக்ரிப் மூணு தான், இஷா நாலு தான், சுபஹ் ரெண்டு தான், இதில் யாருக்கும் மாற்ற முடியாது. இதே போன்றுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கு அரைவாசி பகுதி கொடுக்க வேண்டும், யாருக்கு மூணில் ரெண்டு கொடுக்க வேண்டும், யாருக்கு எட்டில் ஒன்று கொடுக்க வேண்டும், யாருக்கு நாலில் ஒன்று கொடுக்க வேண்டும், யாருக்கு ஆறில் ஒன்று கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் ஒரு அழகான ஒரு சட்ட தீர்வை எங்களுக்கு எல்லாம் முன்வைத்திருக்கிறார். இதில் யாருக்கும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அந்த சட்டங்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உயர்ந்த சொர்க்கத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்ற அந்த நன்மாராயத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த அனந்த ரசத்தினுடைய பாடத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மீதான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சமூகத்தில் விடுபட்ட ஒரு சட்டமாக அறியாதவர்களாக, விளங்காதவர்களாக, படிக்காதவர்களாக இன்று ஏராளமானவர்கள் இந்த குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகள் தோற்றுவிப்பதற்கு தோன்றுவதற்கு அடிப்படையான விடயம் அனந்த சொத்தினுடைய இந்த சட்டத்திட்டத்தை முறையாக குர்ஆன் எவ்வாறு எங்களுக்கு சட்டங்களை வகுத்து நிர்ணயித்து தந்திருக்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவின் காரணமாக ஏராளமான சீர்கேடுகள், ஏராளமான குடும்ப பிரச்சனைகள் இன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது. மீதான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனந்த ரசத்தினுடைய இந்த சட்டதிட்டங்கள் ஆரம்பமாக ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் சில சஹாபாக்களுக்கும் பாரமாக இருந்தது. பெண்களுக்கு ஒரு மகளாக இருக்கக்கூடியவள் தனியே வந்துவிட்டால் அவளுக்கு அரைவாசி கொடுக்க வேண்டும், மனைவியாக இருக்கக்கூடியவளுக்கு குழந்தை இல்லாத பட்சத்தில் அவளுக்கு நாளிரண்டு கொடுக்க வேண்டும், குழந்தை இருந்தால் எட்டிரண்டு கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் இறங்கக்கூடிய நேரம் சில சஹாபாக்களே அவர்களுக்கு இடையில் பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனந்தர சத்தினுடைய அந்த ஆயத்துகள் இறங்கிய அதனுடைய வரலாறுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரம் அவர்கள் எழுதுகிறார்கள். ஹலரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் சில சஹாபாக்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள், எவ்வாறு பெண் குழந்தைகளுக்கு அனந்தரசத்தை கொடுக்க முடியும் என்றெல்லாம் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலும் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், இஸ்குது அன் ஹாதல் ஹதீஸ், இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், அமைதியை கடைபிடிப்போம், லஅல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஸாஹு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை மறந்து விடுவார்கள், அல்லது வனகூலு லஹு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இது சம்பந்தமாக நாம் பேசுவோம், ஃபயுகையிருஹு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அனந்த ரசத்தினுடைய சட்டதிட்டங்களை மாற்றக்கூடும் என்று அவர்களுக்கிடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஈரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய உள்ளத்தில் பாரமாக இருந்தாலும் இந்த அனந்த ரசத்தினுடைய சட்டதிட்டங்களை முழுமையாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சாத் இப்னு ரபி என்ற சஹாபி அவர்கள் உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மனைவி இரண்டு பெண் குழந்தைகளையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஹாதானி பின்தா இப்னு சாத், சாத் இப்னு ரபி, இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் சாத் இப்னு ரபியினுடைய மகள்மார்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த இரண்டு பெண் குழந்தைகளுடைய சாச்சா. அவர் வந்து என்னுடைய கணவர் ஃபாத்தாக கூடிய நேரம் முழு சொத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எனவே யார சூழல்லா, இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் நிக்காக முடித்து வைக்கப்படுவதாக இருந்தால் பணம் தேவையாக இருக்கிறது, இதுக்கு என்ன நீதி என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேள்வி எழுப்பிய நேரம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சட்டங்களை அல்லாஹ் இறக்குவான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூஸீகும் அல்லாஹு ஃபீ அவ்லாதிகும் லில்ஸக்ரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன் என்ற அந்த சூரத்து நிசாவுல வரக்கூடிய அந்த ஆயத்து இறங்கியது. அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் வசிய செய்கிறான், ஒரு ஆணாக இருந்தால் இரண்டு பெண்களுடைய பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் இறங்குகிறது. உடனே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாத் இப்னு ரபி அவர்களுடைய அந்த சகோதரை அழைத்து அவரிடம் இருந்த அந்த சொத்தை 24 பிரித்து மனைவிக்கு உடனடியாக அதில் 3 பங்குகளை கொடுக்குகிறார்கள். 2 பெண் குழந்தைகளுக்கும் 16 பங்குகளை கொடுக்குகிறார்கள். பாக்கியாக இது மீயக்கூடிய 5 பங்குகளையும் சாத் இப்னு ரபி அவர்களுடைய அந்த சகோதரருக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஈரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனந்த சொத்தினுடைய அந்த சட்டதிட்டங்களை தன சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இன்று எங்களுடைய வீடுகளில் ஏராளமான மௌத்து உண்டாகிறது, ஆனால் எங்களில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலே மௌத்து உண்டாகிவிட்டால் அந்த மௌத்தானவர் அவர் விட்டு சென்று அனந்த சொத்துக்களை எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும், அந்த மனிதருடைய உடைமைகளில் சொத்துக்களில் என்ன கடமைகள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் தெளிவாக படிக்க வேண்டிய, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதர் ஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய உடைமைகளிலும் அவருடைய சொத்துக்களிலும் அனந்தர சொத்து மாத்திரமல்ல ஏராளமான கடமைகள் இருக்கிறது. அவர் விட்டு சென்ற அந்த சொத்துக்களில் உடைமைகளில் முதலாவது நேரடியாக அந்த உடைமைகளிலும் அந்த சொத்துக்களிலும் அவர் அது சம்பந்தமாக கூடிய ஹக்குகள், அது கடனாக இருக்கலாம் அல்லது ஜகாத்தாக இருக்கலாம் அல்லது கஃபாராவாக இருக்கலாம், நேரடியாக அவருடைய சொத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த அம்சங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த ஜனாசாவுடைய ஈமை கிரியைகளுடைய அந்த கஃனுக்காக குறிப்பாட்டுவதற்குரிய செலவுகள், அதேபோன்று கபரு தோண்டக்கூடிய, அதேபோன்று ஜனாசாவை எடுத்து போகக்கூடிய இந்த செலவுகளை அவர் விட்டு சென்ற அந்த சொத்திலிருந்து செலவழிக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாகத்தான் அவருடைய வாழ்க்கையில் சொந்த கடன்கள் எடுத்திருந்தால் அந்த கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இதே போன்று அதுக்கு அடுத்ததாக அவர் உயிரோடு வாழக்கூடிய நேரம் ஏதாவது வசிய செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். மீரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசியத் என்பது அனந்தரக்காரர்களுக்கு வசிய செய்ய முடியாது. வசியத்தினுடைய பாடம், இறுதி விருப்பம் தெரிவிக்கக்கூடிய இந்த பாடம் மிக விரிவான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வசியத்தையும் நாம் முறையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தகப்பனை அடைக்கக்கூடிய நேரம் வசியத்தையும் அடைக்கிவிடுகிறார்கள். அதை நிறைவேற்றாமல் ஊழல் செய்யக்கூடியவர்கள், இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்கள், அதை மறைக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். இதனால்தான் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடனை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னால் வசியத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். கடனாளிகள் அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய குழந்தைகளிடம் வந்து கேட்பார்கள், ஆனால் வசியம் செய்யப்பட்டால் வீட்டுக்குள் இடம்பெற்ற அந்த நிகழ்வை கேட்பதற்கு வெளியில் யாரும் வரமாட்டார்கள். எனவே அனந்தரக்காரர்கள் கஞ்சத்தனம் காட்டி விடுவார்கள், பொருளின் மீது பேராசை ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசியத்தினுடைய விடயத்தை குர்ஆனில் முற்படுத்தி குறிப்பிடுகிறான். மீரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இதை நிறைவேற்றியதற்கு அடுத்ததாக மீளமாக கூடிய அந்த சொத்துக்களையும் உடைமைகளையும் அனந்தரக்காரர்களுக்கிடையில் அதை முறையாக குர்ஆன் கூறக்கூடிய அந்த வரையறைகளை, சட்டத்திட்டங்களை நாம் முறைப்படுத்தி அதை பங்கீடு செய்ய வேண்டும். மீரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஒரு வீட்டில் ஒரு மையத்தில் இடம்பெற்று விட்டால் அங்கே மீரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான ஊழல்களும் இருட்டடிப்புகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகள் சான்றாக இருக்கிறது. அனாதைகளுடைய, விதவைகளுடைய சொத்துக்களிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் குடும்ப அங்கத்தவர்களுக்குள் இருந்து கொண்டு அதை அவர்கள் மறைத்து ஊழல் செய்து தனக்கு ஏராளமான சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் இந்த சமூகத்திலே ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீரான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் அனைவர்களும் பயந்து கொள்ளுங்கள். அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் யார் ஊழல் செய்கிறார்களோ அது ஒரு ரூபாயாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக பயங்கரமாக நரக நெருப்பு நிரந்தரமாக அவர்களை நுழைவித்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு அம்சமாக, ஒரு பகுதியாக அனந்தர சொத்தினுடைய பாடம் இருந்து கொண்டிருக்கிறது. மீரான் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்று எங்களிலே ஏராளமானவர்கள் நாம் முதலாவது வீட்டிலே மூத்தாகிவிட்டால் அங்கிருக்கக்கூடிய மூத்த மகன் அவருக்கு தோதுவாக அவர் விரும்பக்கூடிய அடிப்படையில் சொத்துக்களை அவர் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார். இளைய சகோதராக மகனாக இருக்கக்கூடியவர் அவர் விரும்பிய பிரகாரம் அவர் சில சொத்துக்கள் அதிபதியாக மாறிவிடுகிறார். இவ்வாறு தான் விரும்பிய பிரகாரம் இந்த சொத்துக்களை பங்கீடு செய்யக்கூடிய முறையும் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஜாகிலியத்தினுடைய முறைகள், குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன இந்த சட்டத்திட்டங்களை முறையாக நெறிப்படுத்தி உலமாக்களத்தில் கடித்து அதை நாம் நிர்வகிக்கக்கூடிய சமூகமாக மாறுவோம் என்றால் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மேம்பாட்டுக்குரிய ஒரு சாதனமாக அனந்தர சொத்து இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை சஹாபாக்கள் அனந்தர சொத்துடைய விடயத்தில் மிக மிக பேணிதலாக மிக பக்குவமாக அன்று கடைபிடித்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் மிக கவனமாக அதில் அவர்கள் ஒவ்வொருவர்களும் நடந்து நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறானவர்களாக நாமும் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். இதை படித்து சமூகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக மாற்றப்பட வேண்டிய ஒரு தேவை காலத்தினுடைய முக்கிய முக்கியமான ஒரு அவசியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீரான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஏனைய குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இடையில் அவருடைய சொத்து என்ன என்பதை அடையாளமிடப்பட வேண்டும். சில நேரங்களில் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மனைவியுடைய சொத்து என்ன என்பதை அடையாளப்படுத்தவில்லை என்றால் அங்கும் மோசடி உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாகிறது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம், பொகஹாக்கள் தெளிவாக அதை எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மனைவிக்கு நாம் வாங்கிக் கொடுக்கக்கூடிய அணிகரங்களாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், இந்த நகை அவளுக்கு ஹதியாவாக கொடுக்கிறோமா இல்லை என்றால் தேவைப்பட்டால் நான் இதை பாவித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இரவலாக நாம் கொடுக்கிறோமா, யாரத்தன் கொடுக்கிறோமா, அது ஹதியத்தன் கொடுக்கிறோமா என்ற விடயமும் அது தெளிவாக எங்களுக்குள் அது அமையப்பெற வேண்டும். அவ்வாறு அமைய பெற்றால் தான் மனைவி திடீரென ஃபாத்தாகிவிட்டால் அவருடைய கழுத்தில், அவருடைய காலில், அவருடைய கையில், அவருடைய அந்த இருக்கக்கூடிய அணிகலன்கள் யாருக்குரியது என்பதை அடையாளப்படுத்த முடியும். அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய தந்தைக்கு, அவருடைய தாய்க்கு அதில் தங்கியிருக்கிறது என்ற பாடத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். வீரன் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான அம்சங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாகத்தான் அனந்தர சொத்தினுடைய பாடம் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று ஒருவர் ஃபாத் ஆகிவிட்டால் அவருக்கு ஒரு மனைவியாக இருக்கலாம், இரண்டு மனைவியாக இருக்கலாம், மூன்று மனைவியாக இருக்கலாம், நான்கு மனைவியாக இருக்கலாம். எனவே மனைவி என்பதில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை முறையாக பங்கீடு செய்யக்கூடிய பொறுப்பும் அங்கு இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுடைய பாரிய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன நடக்கிறது? கணவன் எந்த மனைவியிடத்தில் பார்த்தாகிறாரோ அந்த மனைவி கணவருடைய முழு சொத்துக்களுக்கும் அதிபதியாக மாறிவிடுகிறாள். அவள் அதை ஆட்சி செய்கிறாள், அவள் அதை நிர்வகிக்கிறாள். அவருடைய இரண்டாவது மனைவிக்கோ அல்லது மூன்றாவது மனைவிக்கோ அல்லது நான்காவது மனைவிக்கோ அதில் எந்த சொத்துக்களையும் கொடுக்காமல் அவகரிக்கக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம். இன்று அந்த கணவருடைய மற்ற மனைவியருடைய குழந்தைகள் அனாதைகளாக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வீரன் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலும் கவனமாக செயற்பட வேண்டும். சலஃப் சாலிஹீன்கள் எவ்வளவு பேணிதலாக எவ்வளவு பக்குவமாக அன்று வாழ்க்கையில் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான பாடங்கள் கியாம நாள் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒழுங்கான படிப்படியான பாடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாம இப்னு கய்யிம் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிஃபத்து ஸஃபா என்ற தனது கிதாபிலே பக்தாதில் இடம்பெற்ற இரண்டு இறைச்சமுள்ள அந்த பெண்கள் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் எவ்வாறு தேடுதலை கடைபிடித்தார்கள் என்பதற்கு அவர்கள் ஒரு பாடத்தை எழுதுகிறார்கள். அங்கே ஒரு பிடவை வியாபாரியாக இருக்கக்கூடியவர் திடீரென இரண்டாவது நிக்கா முடித்து விடுகிறார். இரண்டாவது நிக்காக முடித்ததற்கு பின்னால் அந்த கணவர் இரண்டாவது மனைவிக்காக தொகருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரத்தை கொடுக்குகிறார். மூத்த மனைவி பார்க்கிறார், எனது கணவர் லொகருக்கு பின்னால வரக்கூடியவர் ஏன் வரவில்லை என்ற விடயத்தை தகவலை அறிந்து கொள்வதற்காக தனது அடிமை பெண்ணை அனுப்பி வைக்கிறார். எனது கணவர் லொகருக்கு பின்னால் எங்கே செல்லுகிறார் என்பதை பார்த்துவிட்டு வா என்று அனுப்ப அந்த அடிமை பெண் போய் பார்க்கிறாள். அவருடைய கணவர் இரண்டாவது நிக்காக முடித்து விட்டார் என்ற தகவலை எடுத்துக்கொண்டு மூத்த மனைவியிடம் வந்து அந்த அடிமை பெண் சொல்லுகிறாள், உன்னுடைய கணவர் இரண்டாவது நிக்காக முடித்து விட்டார். உடனே மூத்த மனைவி சொல்லுகிறார், இந்த செய்தியை எனக்கும் உனக்கும் அல்லாது மூன்றாவது நபருக்கு போகக்கூடாது என்பதை அவள் சொல்லிவிட்டு இவ்வாறு வாழ்ந்து ஒரு வருடமாக இல்லை, கணவர் திடீரென மூத்த மனைவிடத்தில் ஃபாத்தாகி விடுகிறார். இந்த நேரத்தில் மனைவி அந்த கணவருடைய முழு சொத்துக்களையும் அவள் கணக்கெடுக்கிறார். இந்த நேரம் 8000 தீனார்கள் அவருடைய அனந்தர சொத்தாக இருந்தது. உடனே இந்த 8000 தீனாரில் மனைவிக்காக, இரண்டு மனைவிக்காக 8 கொடுக்கப்பட வேண்டும். மூத்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது, இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இருக்கவில்லை. எனவே 8000 தீனாரில் 1000 தீனாரை எடுத்து அதில் 500 தீனாரை தனக்கெடுத்து விட்டு இன்னும் 500 தீனாரை ஒரு பகுதியை போட்டுவிட்டு 7000 தீனாரை தனது மகனுக்கு கொடுத்து விடுகிறாள். அடிமை எடுத்து சொல்லுகிறாள், இதை எனது கணவருடைய இரண்டாவது மனைவியிடத்தில் இதை ஒப்படைத்து விடு என்று ஒரு கடிதத்தை எழுதி அவளுக்காக அனுப்பி வைக்கிறாள். அடிமை அந்த பொதியை எடுத்துக்கொண்டு இரண்டாவது மனைவியுடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறாள். கதவை தட்டி பொதியையும் கடிதத்தையும் ஒப்படைக்கிறாள். உடனே அந்த பெண் அந்த கடிதத்தை படிக்கக்கூடிய நேரம் அதில் இந்த தகவல் எழுதப்பட்டிருந்தது. உடனே இரண்டாவது மனைவி அவள் அடுத்த பக்கமாக அந்த மனைவிக்கு கடிதம் எழுதுகிறாள், இவர் என்னுடைய உன்னுடைய கணவராக இருந்தார், ஆனால் சில காலங்களுக்கு முன்னால் அவர் எனக்கு தலாக் தந்து விட்டார். எனவே நான் அவருடைய மனைவி அல்ல, இந்த 500 தீனார்களுக்கும் நீதான் சொந்தக்காரி என்று அந்த பெண் மறுபக்கமாக கடிதத்தை எழுதி அடிமை இடத்தில் ஒப்படைக்கிறாள். அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், இரண்டு மனைவிமார்களும் மூத்த மனைவி எவ்வளவு நீளமாக நேர்மையாக நடந்து கொள்கிறாள். இரண்டாவது மனைவியும், நான் அவருக்குரிய மனைவி அல்ல, எனக்கு தலாக் சொல்லப்பட்டு விட்டது, இது எனக்கு எனக்குரிய ஹக் அல்ல, இது உனக்குரிய ஹக் தான் என்று அதை திருப்பிக் கொடுக்கக்கூடிய பேணலை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இரண்டு பெண்மணிகளும் வாழ்ந்த வரலாறு. கியாம நாள் வரைக்கும் பலதார முடித்தவர்கள் அந்த மனைவர்களுக்கு இடையில் நீளமாக நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய இந்த பாடம் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீனா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் ஜனாசா ஃபாத்தாகிவிட்டால் அந்த மனிதருடைய மனாபிசின் நீர் மயிற்றுடைய ஆடைகளை பற்றியும் பேசிருக்கிறார்கள். ஆடையும் அனந்தர சொத்தாக இருக்கிறது, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அது கரிகாலமும் அனந்தர சொத்தாக இருக்கிறது, அந்த மையத்துக்குரிய அனைத்து பொருட்களும் அனந்தர சொத்தாக இருக்கிறது. விரும்பிய பிரகாரம் யாரும் வாப்பாவுடைய கரிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, வாப்பா பாவித்த வாகனத்தை மூத்த மகனுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அனைத்தும் அனந்தர சொத்தினுடைய தலைப்பின் கீழ் ஒன்று ஒன்றிணைக்கப்பட வேண்டும், முறையாக பங்கு பிரிக்கப்பட வேண்டும். அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாப்பாவுடைய கடையில் ஒரு மகனும் இன்னும் ஒரு மகன் தோட்டத்தையும் இன்னும் ஒரு மகன் வேறு பில்டிங்களையும் அதை இடப்பதற்கு தயாராகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இடையில் அந்த முறையில் அந்த அடிப்படையில் கொடுப்பதற்கு தசாலுஜ் அத்தசாலுஜ் என்ற பாடத்தை ஃபுகஹாக்கள் தெளிவாக முறையாக அவர்களுக்கு இடையில் விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு இடையில் அந்த சொத்துக்களை எவ்வாறு பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும் அந்த முறையை அந்த கணக்கை ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். மீனான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுக்கு இடையிலும் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடம். எமது வீட்டில் தந்தை ஃபாத்தாக இருக்கிறார், அதே போன்று தாய் ஃபாத்தாக இருக்கிறார், மனைவி ஃபாத்தாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த இஸ்லாமிய சட்ட நெறியை, இந்த கோவையை நாம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நாம் ஒவ்வொருவர்களும் எமது கையை நெஞ்சில் நாம் வைத்தவர்களாக நாம் இன்றிலிருந்து அதில் தேர்தலை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். மீனா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பக்குவமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். மனைவி கணவருக்காக அங்கு ரொட்டி சமைத்துக் கொண்டிருக்கிறாள், ரொட்டியினுடைய மாவை பிணைந்து கொண்டிருக்கிறாள். இந்த நேரம் அவளுக்கு செய்தி கிடைக்கிறது, கணவர் ஃபாத்தாகிவிட்டார். உடனே மனைவி அவருடைய கையை தூக்கி சொல்லுகிறாள், இந்த உணவு இது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது, இது இணைக்கு மாத்திரம் உரிமை அல்ல என்பதாக அந்த பெண் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறாள். அதே போன்று இன்னும் ஒரு மனைவி தனது கணவர் ஃபாத்தாகிட்டார், இந்த செய்தி கேட்டதுதான் தாமதம், விளக்கை அணைத்து விடுகிறாள். சொல்லுகிறாள், இந்த விளக்குக்காக ஊட்டப்படக்கூடிய எண்ணெய் இருக்கிறது, இது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது, இது இணைக்கு மாத்திரம் அல்ல, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனந்தரக்காரர்களாக வரக்கூடிய அனைவர்களுக்கும் இது பங்கு பிரியப்படக்கூடிய ஒரு சொத்தாக மாறிவிட்டது என்பதை அந்த பெண் சொல்லக்கூடியவளாக இருந்தால், நாம் இன்று எங்களுக்கிடையில் ஏராளமாக இந்த அனந்தர சொத்தினுடைய இந்த பாடத்தை நடைமுறைப்படுத்தாதவர்களாக, கவலையினம் உள்ளவர்களாக, கொடுமோக்கு செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். மீரா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருவி சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு வீட்டில் மையத்தை விழுந்து விட்டால் இந்த சட்டத்திட்டங்களை அந்த சட்டத்திட்டங்களை விரைவி விளங்கி உடனே நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதனாடிதான் அனந்தர சத்தினுடைய பாடத்தில் அன்று ஆழமாக விரிவாக நுணுக்கமுள்ளவர்களாக, கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு உடனே பதில் கொடுக்கக்கூடிய ஆளுமை உள்ளவர்களாக அருமை சஹாபாக்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத், ஸைத் பின் சாபித், அலி பின் அபி தாலிப் போன்றவர்கள் இந்த கலையில் ஆழம் உள்ளவர்களாக, பெரும் இமாம்களாக இருந்திருக்கிறார்கள். மீரா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் ஹஜரத் அலி பின் அபி தாலிப் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பெண் வருகிறாள், வந்து சொல்லுகிறாள், என்னுடைய சகோதரர் வஃபாத்தாகிவிட்டார். அவர் வஃபாத்தாக கூடிய நேரம் 600 தீனார்களை அனந்தரமாக விட்டு சென்றார். ஆனால் அந்த 600 தீனாரிலும் இன்னைக்கு காலி சுரைகவர்கள் ஒரு தீனாரை மாத்திரம்தான் அனந்தர சொத்தாக தந்தார். அவர் ஏமாற்றிவிட்டார், அவர் அநியாயம் செய்துவிட்டார், அவர் அக்கிரமம் செய்துவிட்டார் என்று அந்த பெண் ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முறைப்பாடு செய்கிறார். இந்த நேரத்தில் ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த பாடத்தில் ஆழமான அறிவை அறிந்திருந்தார்கள். அவர்கள் கேட்கவில்லை, அவர்களிடத்தில் அந்த பெண்ணும் சொல்லவில்லை, யார் யார் அனந்தரக்காரர்களாக இருந்தார் என்ற விடயத்தை அந்த தெளிவை முன்வைக்கவில்லை. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் மாத்த அஹூக, உன்னுடைய சகோதரர் ஃபாத்தாக கூடிய நேரம், அன் ஸௌஜத்தின், அவருக்கு ஒரு மனைவி இருந்ததா, வ பின்தைன், இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்களா, வ உம்மின், ஒரு தாய் ஒன்று இருந்தார்களா, அதே போல வ அங்கி, அதே போல நீங்களும் ஏனைய 12 கூட பிறந்த சகோதரர்களும் இருந்தார்களா என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த பெண் சொல்கிறாள், நாம் ஓம் என்று சொல்லுகிறாள். உடனே ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஹாதா ஹக்குக்கி, இதுதான் உங்களுடைய ஹக்காக இருக்கிறது, லா யஸீது வலா யன்குஸ், இதை விட கூட மாட்டாது குறைய மாட்டாது. ஏன் 600 தீனார்களை அதை 24 பங்காக கொடுத்து பிரிக்கப்பட வேண்டும், அதில் மனைவியாக இருக்கக்கூடியவருக்கு 8/1 கொடுக்க வேண்டும், 600 இல் 75 பங்கு போய்விடும். இதே போன்று 2 பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 600 இல் 3/2 கொடுக்கப்பட வேண்டும் என்றால் 400 கொடுக்கப்பட்டாச்சு. எனவே தாயாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த அனந்தர சொத்து அந்த 600 தீனாரில் 6/2 கொடுக்கப்பட வேண்டும். எனவே அதில் 100 போய்விடும், 575 போய்விட்டால் பாக்கி 25 இருக்கக்கூடியதை 12 ஆண் சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிக்கும் இடையில் ஆணுக்கு 2 என்ற அடிப்படையில் 12 சகோதரர்களுக்கும் 24 போய்விடும். இவள் மாத்திரம் ஒரு சகோதரியாக இருக்கக்கூடியவளுக்கு ஒரு பங்கு போய்விடும் என்ற அந்த நுணுக்கமான அந்த சட்டத்தை ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மீரா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு நுணுக்கமுள்ள சஹாபாக்களாக இந்த பாடத்தை விளங்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த அனந்தர சொத்தை பற்றி நாம் யாரிடத்திலும் வினவாதவர்களாக, அதை பற்றி கேட்காதவர்களாக, கொடுமோக்குள்ளவர்களாக இருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடம் உலகத்திலே முதலாவது உயர்த்தப்படக்கூடிய எண்ணங்கள்தான், கலட்டப்படக்கூடிய மறக்கடிக்கப்படக்கூடிய பாடமும் அனந்தர சொத்தினுடைய பாடமாக இருக்கிறது. இதுவரையெனில் கியாம நாள் உண்டாக மாட்டாதே, அனந்தர சொத்து பிரிக்கப்படக்கூடிய நிலை இருக்காது. யார் அனந்தரசத்து எப்ப பிரிக்கப்பட மாட்டாரோ அப்பொழுதுதான் கியாம நாள் உண்டாகும் என்று அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எங்களுக்குள் ஒவ்வொருவர்களும் இதற்கு பின்னால் அனந்தரசத்தினுடைய பாடத்தை நாம் தெளிவாக படித்து விளங்கி எங்களுக்குள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக மாறுவதற்கு இல்லாம அல்லாஹுக்கு சுப்ஹான வ தஆலா தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாம் பாவிகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த வான்களாக ஆக்கிவிடுவாயாக. உனக்கு முழுமையாக வழிபடக்கூடிய முத்தீன்களுடைய கூட்டத்தில் எங்களை இணைத்துக் கொள்வாயாக. சாக்கிரீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை இணைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழக்கூடிய நேரம் உனது சட்டத்திட்டங்களை முறையாக நெறிப்படுத்தக்கூடிய சமூகமாக மாறுவதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்திடுவாயாக. சமூகத்திற்காக இஹ்லாஸோடு உழைக்கக்கூடிய நல்ல சமூக பெற்றுள்ளவர்களாக எமது வாழ்க்கையை ஆக்கி தந்துடுவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய நேரம் யாழா இந்த பாவங்களும் இல்லாமல், இந்த அநியாயங்களும் இல்லாமல், இந்த அக்கிரமும் இல்லாமல், நீரமாக, நேர்மையாக, உண்மையாக வாழக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கி தந்துடுவாயாக. யாழா எமது இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்துடுவாயாக. யாழா களிமாவோடு பிரியக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்துடுவாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யாழா யாழா ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக.